الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. إن شاء الله இன்று திருமணம் தொடர்பான நாம் சில பாடங்களை படிக்க இருக்கின்றோம். அதாவது திருமணத்தினுடைய தொடர்புடைய பாடங்கள். அதாவது நாம் படிக்கக்கூடிய பாடங்கள், இன்று ஒரு பாடத்தினுடைய பெயர் அல் ஈலா, இரண்டாவது பாடம் அல் லிஹார், மூன்றாவது பாடம் அல் லிஆன், நான்காவது பாடம் இத்தா, ஐந்தாவது பாடம் துக்கம் அனுசரித்தல். இந்த ஐந்து பாடங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்க இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். இப்ப முதலாவதாக நாம் படிக்கக்கூடிய பாடத்தினுடைய இந்த தலைப்பு அல் ஈலா. சொல்லுங்க, அல் ஈலா. அல் ஈலா, அல் ஈலா கடைசியில் ஹம்சா. அல் ஈலா, அலிஃப் லாம், அப்புறம் ஒரு ஹம்சா, ஹம்சாக்கு கீழே கஸ்ரா, அப்புறம் யா, அப்புறம் லாம், அலிஃப், அப்புறம் ஒரு ஹம்சா. அல் ஈலா, அதாவது சத்தியம் செய்தல் என்று இதற்கு பொருள். கவனிங்க, அல் ஈலா என்றால் சத்தியம் செய்வது. மார்க்கத்தில் அல் ஈலா என்றால் ஒரு கணவர் அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்கிறார். என்ன சத்தியம் செய்கிறார்? நான் என் மனைவியோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார். புரியுதா? நான்கு மாதங்கள் அல்லது அதை விட அதிகமாக ஒரு ஆண் தன்னுடைய மனைவியிடத்தில், நான் உன்னிடத்தில் இனி பேசவே மாட்டேன், நான் உன் பக்கத்தில் வரவே மாட்டேன், இனி நான் உன்னோட வாழவே மாட்டேன், அந்த மாதிரி சத்தியம் செய்கிறார். புரியுதுங்களா? அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்கிறாரு. அதே போல நான்கு மாதங்கள் என்றோ அல்லது எப்போதுமே உன்னிடத்தில் நான் பேச மாட்டேன், உன்னிடத்தில் நான் வரமாட்டேன், அந்த மாதிரி சத்தியம் செய்கிறார். இது அரபுகளிடத்தில் ஐயாமுல் ஜாஹிலியாவில் தலாக் செய்வதற்குரிய வழிகளில் ஒரு வழியாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். எப்படி? ஒரு வருஷம் உன்னிடத்தில் பேசவே மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணிட்டு போயிடுவார். அந்த பொண்ணு பாட்டுக்கு இருக்க வேண்டியதுதான். அப்புறம் வருவார், இன்னொரு வருஷமும் உன்கிட்ட பேச மாட்டேன், அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இது பெண்களை கொடுமைப்படுத்துவதற்கு ஒரு வழியாக அரபுகள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரி சத்தியம் செய்வதை தலாக்கினுடைய வழிகளில் ஒரு வழியாக அவர்கள் பயன்படுத்தினார்கள், குறிப்பாக பெண்கள் மீது அநியாயம் செய்வதற்காக. இப்போ மார்க்கம் இஸ்லாம் எப்போது வந்ததோ, அரபுகள் என்னென்ன அநியாயங்களை பெண்கள் மீது செய்து கொண்டிருந்தார்களோ, அல்லது வேற சமுதாயம் பெண்கள் மீது என்னென்ன அநியாயங்களை செய்து கொண்டிருந்தார்களோ, அதற்கெல்லாம் நம்முடைய இஸ்லாம் அல்லாஹு தாலாவுடைய இந்த தீன் முற்றுப்புள்ளி வைத்தது. சரியா? என்ன மார்க்கம் அறிவுரை கூறியது? இந்த பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு நான் ஒரு வருஷம் பேச மாட்டேன், ரெண்டு வருஷம் பேச மாட்டேன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு சத்தியம் பண்ணிக்கிட்டு போயிட முடியாது. அதிகப்படியா உங்களுடைய மனைவியிடத்துல நான் பேச மாட்டேன், நான் சேர மாட்டேன், உங்ககிட்ட வரமாட்டேன், அல்லது நீ என்னிடத்துல வராது என்று சத்தியம் செய்யறதா இருந்தா அதிகப்படியா 4 மாசம் தான் செய்ய முடியும். அதிகப்படியா 4 மாதங்கள் தான் சத்தியம் செய்ய முடியும். 4 மாதம் முடிஞ்சு விட்டால் நீங்க முடிவு எடுத்தாகணும். ஒன்று, அந்த பெண்ணை உங்களுடைய திருமணத்தில் வைத்துக் கொள்கிறீர்களா அல்லது தலாக் விட போறீங்களா? நீங்க பாட்டுக்கு ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், 3 வருஷம் சத்தியம் பண்ணிவிட்டு நீங்க போயிடுவீங்க. இப்ப ஆண்களை பொறுத்த வரைக்கும் அரபு அந்த கலாச்சாரத்திலையும் சரி, இப்போதும் சரி, அவங்களுக்கு ஒன்றுக்கு மேல பல மனைவிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு அதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போறதில்லை. இதுல பாதிப்பு முழுமையா ஏற்பட போறது யாருக்கு? பெண்ணுக்கு. ஒன்று, அவங்களுக்கு நஃபகா கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய குடும்ப தேவையை, அவங்களுடைய உடல் தேவையை நிறைவேற்ற மாட்டாங்க. இப்ப அதனால பெண்களுக்கு கடுமையான பாதிப்பு உண்டாகும். அது மிகப்பெரிய அநியாயம், ரெண்டு வகையிலேயே அநியாயம். அவங்களுடைய இயற்கையான தேவையை நிறைவேற்றவில்லை என்றால் அதுவும் அநியாயம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாசத்தினுடைய நஃபக்கா செலவு கொடுக்கவில்லை என்றால் அதுவும் அநியாயம். சரி, எனக்கு உனக்கு பிடிக்கல, தலாக செய்து விட்டு விடுன்னு சொன்னால் அதுவும் விட மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ திருமண பந்தத்தை விட்டு அந்த பெண்கள் தானாகவும் வெளியே போக முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து எந்த ஜமாத்தில் போய் சொல்வாங்க, அவங்களுக்கு யாருமே அரசர் என்றோ நீதிபதி என்றோ எதுவுமே கிடையாது. கணவர் வைக்கிறது தான் சட்டம். அப்போ அந்த பெண்களும் அந்த கொடுமைக்கு கட்டுப்பட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ இந்தியாவிலலாம் எவ்வளோ பெரிய குடும்பம் நடந்துகிட்டுருச்சு. அந்த காலத்தில் கணவன் இறந்துட்டான், ஒரு பத்தினியான பெண்ணாக இருந்தால் என்ன செய்யணுமா? அந்த கணவர் எரியும் பொழுது சேர்ந்து அவளாக போய் எரி உளுந்துடணுமா? அப்படி உழுகலைனா கூட சமுதாயம் என்ன செஞ்சிச்சு அந்த காலத்தில், அவளை கட்டையில் கட்டி, பெரிய கட்டையில் மரக்கட்டையில் கட்டி கணவனுடைய அந்த பிரேதம் எரியும் பொழுது அப்படியே தூக்கி போட்டுருவாங்க, நல்லா பாதுகாக்கணும். ஸோ இந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் முந்தைய காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்தன. அந்த கொடுமைகளுக்கெல்லாம் இஸ்லாம் முற்றுப்புள்ளி வச்சது. அப்படிப்பட்ட கொடுமைகளை ஒன்று தான் இந்த ஈலா, கணக்கு, அதாவது கால வரையின்றி சத்தியம் செய்வது, அல்லது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு சொல்லி சத்தியம் செய்கிறது. அப்போ மார்க்கம் என்ன முடிவுக்கு கொண்டு வந்தது? அந்த மாதிரி சத்தியம் செஞ்சால், அந்த மாதிரி சத்தியம் செய்கிறது முதல்ல பாவம். அந்த மாதிரி சத்தியம் செய்கிறது பாவம். நல்ல கவனிங்க, பாவம்னு சொன்னால் 4 மாதத்து வரைக்கும் செய்கிறதுங்கிறது பாவம். சும்மா 2 நாளைக்கு, 3 நாளைக்கு, 5 நாளைக்கு, 10 நாளைக்கு அந்த பெண்களுக்கு ஒரு படிப்பினை பாடம் கொடுக்கறதுக்காக வேண்டி செய்யலாமா, அல்லது 1 மாதத்துக்கு அந்த மாதிரி வேணால் செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கோபம் வந்துச்சு. அவங்களுடைய மனைவிமார்களில் சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வசதிக்கு மேலே டிமாண்ட் செஞ்சாங்க. எங்களுக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனி நான் உங்கள்கிட்ட 1 மாதத்துக்கு பேசவே மாட்டேன், 1 மாதத்துக்கு யார்கிட்டையும் வரமாட்டேன் என்பதாக சத்தியம் செஞ்சுட்டு நேராக வீட்டுக்கு மேலே பரணியில் போய் உட்காந்துட்டாங்க. யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட பேசலை, ஹஃப்ஸாட்ட பேச, யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன்னு சொல்லி, அந்த மாதிரி செஞ்சால் தான் சரியாக வரும். என்ன போய் பேசாமல் உட்காந்துட்டேன். இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் போச்சு, 2 நாளும் போச்சு, 3 நாளும் போச்சு, 4 நாளும் போச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 29வது நாளில் கீழே இறங்கி வந்துட்டாங்க. வந்துட்டா பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பக்கம் ரசூல்லா வந்துட்டாங்கங்கிற ஆசை, அதே நேரத்தில் மார்க்கத்தில் அவங்களுடைய அந்த கண்காணிப்பு கவனிப்பு பாருங்க. யார் ரசூலல்லா, நீங்க 1 மாதம் சத்தியம் செஞ்சுட்டு போனீங்க, நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன், 29 நாள் தான் ஆயிடுச்சு, நீங்க 29வது நாளில் கீழே இறங்கிட்டீங்களே, 29 நாள் முடிச்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாதம் என்பது 30ஆகவும் இருக்கும், 29ஆகவும் இருக்கும். நான் எந்த மாதம் சத்தியம் செஞ்சனோ அந்த மாதம் பாதியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செஞ்சாங்க. பிறை 14 முடிஞ்சு 15ல், ஸோ அந்த மாதம் 29லேயே முடிஞ்சிருச்சு. அந்த மாதம் 29ல் முடிஞ்சிருச்சு. அப்போ எந்த மாதத்தில் சத்தியம் செஞ்சாங்களோ அந்த மாதத்துடைய எண்ணிக்கை தான் கணக்கில் எடுத்துக்கப்படும். அப்போ அந்த மாதத்தில் 15 நாளும், இப்போ நடக்கிற மாதத்தில் 14 நாள், மொத்தம் எத்தனை நாள் ஆயிடுச்சு? 29 நாளில் நான் இறங்கிட்டேன். ஜிப்ரீல் எனக்கு சொன்னார், மாதம் வந்து போன மாதம் முடிஞ்ச மாதம் எத்தனை இதில் முடிஞ்சிருச்சு? 29ல் முடிஞ்சிருச்சு, அதனால் நான் 29ல் இறங்கிட்டேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு, அதாவது 4 மாதத்துக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் என்னுடைய மனைவி இடத்துல பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணலாமான்னு சொன்னால் அதுவும் ஒரு தப்பு தான். தப்புன்னு சொன்னால் அனாவசியமாக செய்யக்கூடாது. சும்மா சும்மா நான் உன்ட்ட பேச மாட்டேன், அல்லாமல் சத்தியமாக, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பழக்கம் இல்லை. ரொம்பவும் ஒரு நிர்பந்தமாகி போயிடுச்சு, அவங்களுக்கு நம்ம படிப்பினை பாடங்கள் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மாதிரி செய்யலாம். ஆனால் அதுக்கு லிமிட் எவ்வளவு தான் இருக்கணும்? 4 மாதத்துக்கு குள்ளார தான் இருக்கணும், 4 மாதத்துக்கு மேலே போயிடக்கூடாது. அப்படி 4 மாதமும் தாண்டி விடுமே ஆனால், 4 மாதங்கள் தாண்டி விடுமே ஆனால், அப்போ அந்த பெண்ணு, ஒன்று எங்களை நீங்கள் திருமணத்தில் வச்சுக்கிறீங்களா அல்லது என்னை தலாக் விடுறீங்களா என்பதாக கணவரிடத்தில் நேரடியாக கேட்கலாம், அல்லது பெண்ணுடைய வழி கேட்கலாம், அல்லது பெண்ணு நீதிபதி இடத்துல போய் சொல்லலாம். அப்போ நீதிபதியாக இருக்கிறவர் அந்த கணவரை கூப்பிடுவார், நீ வைத்து கொள்ளப் போகிறாயா அல்லது தலாக் விட போறியான்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அவர் நான் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் போக முடியாது. இஸ்லாமிய நாட்டில், இஸ்லாமிய நாட்டை பொறுத்த வரைக்கும் கணவர் பெண்ணின் மீது அநியாயம் செய்வாரே ஆனால் நீதிபதியாக இருப்பவரே அவர் நடுவராக இருந்து அந்த பெண்ணை அந்த கணவருடைய திருமணத்திலிருந்து முறித்து வைப்பதற்கு, ரெண்டு பேருடைய திருமண ஒப்பந்தத்தை நீக்குவதற்கு நீதிபதிக்கு அதிகாரம் இருக்கு. புரியுதுங்களா? அவர் நீக்கி வச்சிருவார், அவ்வளவுதான், அதோட நிக்காக முடிஞ்சு போயிடும். இப்ப பாருங்க, சூரத்துல் பக்கராவுடைய 226-227 இந்த ரெண்டு வசனங்கள் எடுத்து படிங்க. அப்ப ஒரு மனிதர் நான் ஒன்ன இடத்துல பேசவே மாட்டேன் அப்படின்னு பொதுவா சத்தியம் பண்ணாலும் அதனுடைய அதிகப்படியான கால அளவு எவ்வளவுதான், 4 மாசம்தான். 4 மாசத்துல ஒன்னு சத்தியத்தை முறிச்சிட்டு நீ சேரணும். அப்படி சத்தியத்தை முறிச்சிட்டு சேரும் பொழுது அந்த சத்தியத்தை முறிச்சதுக்காக உள்ள கஃபாரா கொடுக்கணும். சத்தியத்தை முறித்ததற்குள்ள அந்த குற்றப்பரிகாரம், அது என்ன, 10 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்கணும், அல்லது 10 மிஸ்கின்களுக்கு ஆடை கொடுக்கணும், அல்லது ஒரு அடிமையை உரிமையிடணும், அல்லது 3 நோன்பு. இந்த 4ல எதை வேணாலும் செய்யலாம். 10 மிஸ்கின்களுக்கு உணவளிப்பது, 10 மிஸ்கின்களுக்கு உடை கொடுப்பது, அல்லது அடிமையை உரிமையிடுவது, அல்லது 3 நோன்புகள் வைப்பது. இந்த 4ல எதை வேண்டுமானாலும் செய்யலாம். புரியுதுங்களா? அசமு தலாக, அந்த தவணை 4 மாசம் முடியுது. புரியுதுங்களா? 4 மாசம் முடிஞ்சிருச்சு, இப்ப நீ என்ன செய்ய போற என்று முடிவு அவர்கிட்ட கண்டிப்பா கேட்கணும், கேட்டாகணும். இது யாருடைய கடமை? பெண்ணுடைய கடமை. பெண்ணு வந்து கணவர் தானே என்ன மாதிரி செஞ்சுட்டு போறாரு, அப்படியும் கண்மூடித்தனமா அடங்கி இருப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கல. இது அவளுடைய ஹக்கு. அது ரெண்டு ஹக்கு, ஒன்னு உடல் ரீதியான ஹக்கு, இரண்டாவது பொருளாதார ரீதியா மாதம் கொடுக்க வேண்டிய நஃபகாவுடைய ஹக்கு. புரியுதுங்களா? இப்ப நம்ம சமுதாயத்துல எப்படி எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான கலாச்சாரமா இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். இவ்வளவு இஸ்லாம் என்ற நீதமான மார்க்கம் கொடுக்கப்பட்டு, வெளிச்சமான மார்க்கம் கொடுக்கப்பட்டு கூட இன்னைக்கு மக்கள் இருட்டில் இருக்கிறாங்க, அநியாயத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் அவர் பாட்டுக்கு மனைவிட்டு சண்டை போட்டுட்டு அவர் எங்கேயாவது வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிறாரு, பேசுறது கிடையாது. அப்படியே பேசினாலும் எந்த ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணுமோ கணவன் மனைவி கிடையாது, அந்த மாதிரி பேச்சுவார்த்தை இருக்கிறது கிடையாது. அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஒரு 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, எந்த விதமான தொடர்புமே கிடையாது. மாச நஃபகாவும் கொடுக்கறதும் கிடையாது. இந்த பொண்ணு பாட்டுக்கும் என் புருஷன் வருவாரு, என்னைக்காவது திருந்தி வருவாரு அப்படின்னு அம்மா வீட்டில் இருந்துகிட்டு அது ஏதோ இருக்கிற நகையை வித்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அது பாட்டுக்கும் வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்படி செய்யறது தப்பு. புரியுதா இல்லையா? மார்க் நமக்கு வந்து கண்டிப்பா கணவனுக்கு மனைவியின் மேலையும் மனைவிக்கு கணவன் மேலையும் இரக்கம் இருக்கணும், அன்பு இருக்கணும், அதே போல ஈடுபாடு இருக்கணும். ஆனா அது ஒரு வரம்புக்குள்ளார இருக்கணும். எப்படி இருக்கணும்? மார்க்கம் நிர்ணயித்த ஒரு எல்லைக்குள்ளார இருக்கணும். புரியுதுங்களா? மார்க்கம் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமைகளையும், மார்க்கம் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனுமதிகளையும், அதே போல மார்க்கம் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகள், இதையெல்லாம் ஒரு பெண் அந்த வரையறைக்குள்ளார நிறைவேற்றிக் கொள்வதில் தான் அவளுக்குரிய அந்த நன்மை, இம்மை மறுமையினுடைய நன்மைகள் இருக்கு. புரியுதுங்களா இல்லையா? நம்ம ஏற்கனவே நிக்காஹுடைய பாடத்தில் படித்தோம். இப்போ ஒரு பெண்ணு தாய்மை அடைகிறது யாருடைய கடமை அது, அதாவது யாருடைய அந்த ஹக்கு உரிமை அது? ஒரு பெண்ணுடைய உரிமை. அப்ப நிக்காக செய்த கணவர் தன்னுடைய குறைய மறைச்சு நிக்காக செஞ்சிட்டார். புரியுதுங்களா? ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில என்னதான் சந்தோஷம் இருந்தாலும், கோடி கோடியா செல்வம் இருந்தாலும், அந்த பெண்ணு தாய்மை அடைவதற்கு தகுதி உள்ளவளாக இருந்து அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அதனால அவளுக்கு சந்தோஷம் இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கலாச்சாரத்துல சமுதாயத்துல என்ன, வேற என்ன கல்யாணம் பண்ணிட்டோம், வேற நான் இப்ப எப்படி தலா கேட்கறது, இப்ப எப்படி குலா கேட்கறது, அவ்வளவுதான், முசீபத்து வாழ்ற வரைக்கும் வாழ வேண்டியதான், சாவற வரைக்கும் சாவ வேண்டியதான். சோ இந்த மாதிரியான வலுக்கட்டாயத்தை அல்லாஹு தாலா நம்ம மார்க்கத்துல ஆக்கல. புரியுதுங்களா இல்லையா? சோ இப்படி ஒருத்தங்க தன்னுடைய உரிமையை கேட்கும் பொழுது அவர்களை குறை சொல்வது நாம் மார்க்கத்தை குறை சொல்வதாயிடும். புரியுதுங்களா இல்லையா? அதனால இதுலலாம் நம்ம பேசும் பொழுது ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். இப்ப ரொம்ப சர்வசாதாரணமா வந்து மக்கள் வந்து பேசிடுறாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய சலுகைகளை ஒருத்தர் பயன்படுத்தும் பொழுது சர்வசாதாரணமா அவரை ஏசுறதோ திட்டுறதோ அல்லது அசிங்கப்படுத்தி பேசுறதோ இதெல்லாம் மக்களுக்கு மத்தியில நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு மார்க்கத்தை, அதாவது இந்த மார்க்கத்துல சலுகைகளை கொடுத்த, நீதமான நேர்மையான சட்டங்களை கொடுத்த அல்லாஹ்வை குறை சொல்றதுக்கு சமமாய் போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப கவனிங்க, ஒரு சின்ன சட்ட விளக்கம். அறிஞர்களிடத்துல ரெண்டு கருத்து இருக்கு, அதுல இரண்டாவது கருத்து தான் இப்ப நம்ம சொன்னோம், அதுதான் ஏற்றமான கருத்து. அதாவது சில அறிஞர்களுடைய கூற்று என்னன்னா, இதுல ரொம்ப கடுமையான கூற்று, சில சஹாபாக்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க, பல தாபிகீன்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கூற்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்கதான் செய்யுது. அவங்க என்ன சொல்றாங்க, நான் உன்னிடத்துல அறவே பேச மாட்டேன், உன்னிடத்துல நான் நெருங்க மாட்டேன், உன்னிடத்துல நான் உறவு வைக்க மாட்டேன், அல்லாஹ் மேல சத்தியமான்னு சொல்லி ஒருவன் சத்தியம் செய்து 4 மாதங்கள் முடிந்து விட்டாலே சத்தியம் பண்ண தேதியிலிருந்து பிறை கணக்குப்படி 4 மாதங்கள் முடிந்து விட்டாலே அவ்வளவுதான், அந்த பெண்ணு அந்த ஆணிடமிருந்து தலாக் ஆகி விடுவாள். தலாக்குனா எப்படிப்பட்ட தலாக்கு? முற்றிலும் திருமணத்தை விட்டே வெளியே வந்துடுவான். இதான் இருப்பாங்க, ஆனா திருமணத்தை விட்டே வெளியே வந்துடுவாங்க. அந்த ஆண் திரும்ப நான் உன்னை கல்யாணத்தில் வைத்துக் கொள்றேன், நான் உன்னை திரும்ப திருமணத்தில் வச்சுக்கிறேன்னு சொன்னாலும் கூட புதுசா மகர் கொடுத்து 2 சாட்சிகளை வைத்து வலியுடைய அனுமதியோட தான் திருமணம் செய்ய முடியும். புரியுதுங்களா? நீ என் மனைவி தான், நான் வந்து அந்த சத்தியத்தை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்துட முடியாது. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? 4 மாசம் டேட்டு முடிஞ்சிட்டாலே அப்ப அந்த பெண்ணு திருமணத்தை விட்டு வெளியே வந்துடுவாங்க. அந்த பெண்ணு இல்ல நான் உன்கிட்ட சேரமாட்டேன், நான் உன்னிடத்துல திரும்ப நான் உன்னை கட்டிக்கிறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு மறுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், முசிபத்து. அவன் தலையில மண்ணலி போட்டுக்க வேண்டியதான். புரியுதா? இது சில அறிஞர்களுடைய கருத்து. இதுக்கும் ஆதாரங்கள் அதிகமா இருக்குது சஹாபாக்கள் தாபியன்களுடைய கூட்டுல. இன்னும் சில சஹாபாக்கள் தாபியன்களுடைய கூட்டு என்னன்னு சொன்னா, 4 மாசம் முடிகிறதுனால மட்டும் தலாக் ஆயிடாது, 4 மாதம் முடிகிறதுனால மட்டும் தலாக் ஆயிடாது. 4 மாசம் முடிச்ச உடனே ஒன்னு அந்த பெண்ணோ அல்லது அந்த பெண்ணுடைய வழியோ இது குறித்து ஜமாத்துட்ட பேசணும், இந்த மாதிரி இன்னாருடைய மகன் இன்னாரு, என்னுடைய கணவர் அல்லது என்னுடைய மகளை முடிச்சவர் இந்த மாதிரி சத்தியம் பண்ணி 4 மாசம் ஆயிடுச்சு, இப்ப அவர் என்ன முடிவுல இருக்கிறாருங்கிறத நீங்க கேட்டு சொல்லுங்க. அப்ப ஜமாத் அவங்க கேக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி, ஒன்னு சேர்ந்துக்கிறியா இல்ல நீ தலாக் விடுறியா? இல்ல நான் சேரவும் மாட்டேன் தலாக்கு விட மாட்டேன்னு சொன்னா உருட்டு கட்டி எடுத்து மண்டையில பொத்துன்னு போட வேண்டியதுதான். சரியா? இது என்ன விளையாட்டு பொருளா? இது வீட்டுல கட்டி கிடக்கிற நாயா, பூனையா, கோழியா, கொக்கா, குதிரையா, என்ன? அப்படிலாம் கிடையாது. இப்ப ஜமாத்து சொல்லும், அவன் கேட்கலன்னு வச்சுங்களேன், ஒண்ணும் இல்ல, ஜமாத்து ஒரு லெட்டர் பேடில் இந்த மாதிரி இன்னாருக்கு திருமணம் நடந்துச்சு, அவர் இப்படி சத்தியம் பண்ணாரு, அதுக்கு மேல அவர் வந்து திரும்ப சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, தலாக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதனால நாங்கள் இருவருக்கும் இடையில் நடந்த நிக்காகி ரத்து செய்கிறோம், அவ்வளவுதான். இந்த வார்த்தையை சொல்லிட்டாலோ அல்லது இந்த வார்த்தையை எழுதிட்டாலோ ரெண்டு பேருடைய திருமணமும் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை யாரை விரும்புறாங்களோ அவங்க நிக்காக பண்ணிக்கலாம், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம அஹ்லுல் ஹதீஸ் அறிஞர்களிடத்துல உள்ள சட்டம். இது இந்த 2வது சொன்னது. 4 மாசம் முடிஞ்ச உடனேயே அந்த பெண்ணு நிக்காக விட்டு வெளியே போயிட மாட்டாங்க. கணவரிடத்துல கேட்கப்படும், என்ன செய்யறீங்க, வச்சுக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி. அப்படி வச்சுக்கிறதா இருந்தா அவர் நான் உன்னை சேர்த்துக்கிறேன்னு வாயால சொல்றது மட்டுமல்லாம அவர் உடல் உறவு கொள்வதற்கு சக்தி பெற்றவராக இருந்தால் கண்டிப்பா உடல் உறவு செஞ்சாகணும். அப்படி இல்லைன்னா அவன் சொல்றது பொய்யினாயிடும். நல்ல கவனிச்சுங்க, பிசிக்கலா அவரு தாம்பத்திய உறவு தன்னுடைய மனைவியோட செய்து ஆகணும். அன்லஸ் அவர் ரொம்ப படுத்த படுக்கையா இருக்கிறாரு, காய்ச்சலா இருக்கிறாரு, அல்லது கடுமையான நோய்வாய்ப்பட்டுட்டாரு, அந்த நேரத்தில் தாம்பத்திய உறவு அவரால் கொல்ல முடியாது, அல்லது ஜெயிலுக்கு போயிட்டாரு, எப்படி வந்து செய்ய முடியும்? ஸோ இந்த மாதிரியான நிர்பம் இருந்தாலே தவிர வெறும் வாயால சொன்னா மட்டும் போதாது. இப்ப அதுதான் நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன சட்டம். இப்ப சில முட்டாளுங்க என்ன செய்யறாங்க, மனைவி படிச்ச முட்டாளு, புருஷனும் படிச்ச முட்டாள், எப்படி சண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் போயிடுறாங்க, சும்மா பேசிக்கிட்டு மட்டும் இருக்கிறாங்க, சும்மா பேசிக்கிட்டு மட்டும் இருக்கிறாங்க. என்ன அவங்களுக்குள்ளார உடல் ரீதியான தாம்பத்திய உறவுகள் எதுவுமே கிடையாது. 4 மாசம் முடிஞ்சு போச்சு, 6 மாசம் முடிஞ்சு போச்சு, 1 வருஷம் முடிஞ்சு போச்சு, 2 முட்டாளும் இன்னும் நிக்காகல இருக்குன்னு வழங்கி வச்சுட்டு இருக்கு. புரியுதா இல்லையா? பேசிட்டு போயிட்டு நீ திரும்ப சும்மா வார்த்தையினால பேசுறதுனால மட்டும் நீங்க இருவரும் கணவன் மனைவியா கண்டினியூ பண்ண முடியாது. 4 மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒன்னு அந்த மனைவியை நீ வைத்துக் கொள்ளணும் அல்லது விடணும். அப்படி வைத்துக் கொள்வதாக இருந்தால் கண்டிப்பா அந்த மனைவியோட அவர் என்ன செஞ்சாகணும், தாம்பத்திய உறவு அவரு கொண்டு ஆகணும். சும்மா வாயால பேசிக்கிறது, SMS பேசிக்கிறது, வாட்ஸ்அப்ல பேசிக்கிறது, போன்ல பேசிக்கிறது மட்டும் வேலைக்கு ஆகாது. இது வந்து சட்டம். இது புரியுதா உங்களுக்கு? புரியல நான் சொல்றது உங்களுக்கு. இப்ப என்ன செஞ்சுக்கிறாங்க மக்கள், சண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது கிடையாது, இவங்க அவங்களுக்கு சாப்பாடு வைப்பாங்க, அவருக்கு காசு கொடுப்பாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்துட்டு செப்பரேட் லைஃப். புரியுதா? இப்படிப்பட்ட முட்டாள்தனமான அநாகரிகமான வாழ்க்கைக்கெல்லாம் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் புரியுதா உங்களுக்கு அனுமதியே கிடையாது. ஆமாம். ஒன்று, ஒரு பெண்ணை மனைவியாக வாழ வைத்தால் அவளுடைய முழு ஹக்கையும் கொடுக்கணும், இல்லைன்னா உற்ற வேண்டிதான். புரியுதுங்களா? தொங்கல்ல வச்சுக்கிட்டு அவளை வந்து கொடுமைப்படுத்துறது, அநியாயப்படுத்துறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ என்ன, சில பேர் இல்லை அவள் வந்து எனக்கு வந்து அது பண்ணிட்டா, இது பண்ணிட்டா, பெரிய வந்து தப்பு பண்ணிட்டா, அதனால வந்து என் மனசு விட்டு போச்சு, அடம் முட்டா போயில, உன் மனசு விட்டு போனா என்ன, 4 மாதம் மார்க் அனுமதி கொடுத்துச்சுல, அதுக்கு மேலேயும் விட்டு போச்சுன்னா மொத்தமாக விட்டுரு, அது எதுக்கு தொங்கல்ல வச்சிருக்கிற? இதுக்கிடையில் அந்த பெண்ணுக்கு ஏதாவது உடல் ரீதியான ஒரு ஆசையில் அந்த பெண்ணு தவறு செஞ்சால் யார் பொறுப்பு சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளோ பெரிய பாவத்துக்கு ஆளாயிடுவாங்க. புரியலையா அவங்க சொல்றது? ஸோ அதனால இந்த மாதிரியான இந்த கிறுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனில் அனுமதி கிடையாது. வெறுப்பாக இருந்தாலும் சரி, விருப்பாக இருந்தாலும் சரி, மார்க் அதுக்கு ஒரு எல்லை கொடுத்துருக்குது, அந்த எல்லைக்குள்ளார தான் இருக்க முடியுமே தவிர, அந்த எல்லையை மீறி கண்மூடித்தனமாக வெறுப்பதும், கண்மூடித்தனமாக விருப்பங்கிற பேரில் தங்களுக்கு தாங்களே சங்கடங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய தீனில் அனுமதி கிடையாது. புரிஞ்சுச்சா இல்லையா? அந்த ஈலாவுடைய வசனம் 226-227 இதை நீங்க நல்லா படிச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த சட்டம் என்ன படிக்கிறோம் சொல்லியிருந்தேன், லிஹார் சொல்லுங்க. லிஹார் இது வந்து லிஹார் சாத் வாத் லிஹார் ஹா அல்லாஹூல உள்ள ஹா, அப்புறம் அலிஃப் ரா லிஹார். இதுவும் அரபுகளிடத்திலிருந்து அறியாமை காலத்தில் உள்ள ஒரு பழக்கம். ஒருத்தர் தன்னுடைய மனைவியை தலாக் செய்யறதா இருந்தா, நிரந்தரமா அந்த மனைவியை தன் மீது ஹராமாக்கி கொள்றதா இருந்தா, அப்ப அந்த பெண்ணை தன்னுடைய தாய்க்கோ, தன்னுடைய சகோதரிக்கோ, அல்லது தனக்கு மகரமான ஒரு பெண்ணுக்கோ ஒப்பிட்டு பேசிடுவான். நீ எனக்கு எப்படி என்றால் என்னுடைய அம்மாவை போல, அல்லது நீ எனக்கு என்னுடைய சகோதரியை போல, அல்லது என்னுடைய சகோதரியுடைய உடலை போல, முதுகை போல, கையை போல, இந்த மாதிரி தன்னுடைய மகரமான ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு தனது மனைவிய சொல்லிடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க மனசுல விளங்கிப்பாங்க, நிரந்தரமா நான் உன்னை எனக்கு ஹராமாக்கிட்ட, தலாக் உன்னை செய்யறேன், நிரந்தரமாக நான் உன்னை என் மீது ஹராமாக்கி கொண்டேன் என்று சொல்வதற்கு இந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் லிஹாரும்பாங்க. சூரா அல் முஜாதிலா, இது என்ன சம்பவத்துக்கு பின்னாடி நடக்குது? ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு வாலிபமான ஒரு பெண்ணு, அவருடைய கணவர் வயோதிகமானவர், ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு ஏதோ சண்டை ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை. அப்போ அவர் பாட்டுக்கும் வயசானவர் கோபத்தில், நீ வந்து எனக்கு எங்கள் அம்மாவுடைய முதுக போல அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுறாரு. அப்போ என்ன ஆயிடுச்சு, நிரந்தரமாக ஹராமாயிடுவான். இப்போ இந்த பெண் என்ன செய்கிறாங்க, இது வந்து அறியாமை காலத்தில் உள்ள பழக்கம்ல, இஸ்லாம் இப்போ வந்துருச்சு, இப்போ இதை நம்ம செய்கிறதா இல்லையா, இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பாருங்க சுப்ஹானல்லாஹ், இவர் அப்படி செஞ்சிட்டார் கோபத்தில், செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்லை இல்லை நான் உன்னோட தான் சேர்ந்து வாழ்வேன், உன்னை விட மாட்டேன், நான் உன்னோட சேர போறேன் அப்படின்னு சொல்றாப்புல. இப்போ ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இப்போ ரெண்டு இக்கட்டான நிலையில் இருக்காங்க. ஒன்று என்ன, இவர் தன்னை இவர் மீது ஹராமாக்கி கொண்டார் என்று இவரை விட்டு அவங்களால பிரியவும் முடியல. ஏன் பிரிய முடியல, இவரோ வயசானவர், யாரு தன்னுடைய கணவனார் வயசானவர், இப்ப இவரை விட்டுட்டு நான் போயிட்டா இவருக்கு யாரும் பணிவிட செய்வா அப்படிங்கிற ஒரு வகையில ஒரு இறக்கமும் இருக்குது. புரியுதா? அப்படி இருந்தா சேர்ந்துடணுமா இல்லையா, சேரவும் மாட்டேங்கிறாங்க. ஏன் சேர மாட்டேங்கிறாங்க, இல்ல இது அறியாமை காலத்துல இப்படி செஞ்சுட்டா நம்ம வந்து அதாவது சேருவது தடை செய்யப்பட்ட ஒன்றாக நம்ம பாரம்பரியமா நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தினாலையும் நான் இது விஷயமா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சட்டம் கேட்குற வரைக்கும் நான் உங்களோட படுக்கையை பகிர்ந்து கொள்ளவும் மாட்டேன். இதுதான் பாருங்க நீதமான ஒரு அணுகுமுறை. ஒன்று, இது விஷயத்தில் ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் நான் விளக்கம் கேட்குற வரைக்கும் நான் உங்களோட சேரவும் மாட்டேன், அதே போல் நான் நீங்கள் எனக்கு ஹராமாயிட்டீங்கன்னு சொல்லிட்டு முந்தைய காலத்தினுடைய வழக்கத்தை பின்பற்றிட்டு நான் விட்டுட்டும் போக மாட்டேன். அல்லாஹ் இப்போ நமக்கு நம்மளுடைய மார்க்கத்தில் இது விஷயமா என்ன சொல்கிறோம், எவ்வளவு புத்திசாலியாக இருந்திருக்காங்க பாருங்க. நேராக வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசுறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும், இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, அரபுகள்கிட்ட என்ன ஒரு பழக்கம் பின்பற்றப்பட்டு வந்துச்சோ அந்த பழக்கத்தை குறித்து அல்லாஹுடைய தீன்ல குரான்ல தடை வராத வரைக்கும் அந்த பழக்கம் தான் இஸ்லாமாகவே இருக்கும். இது ஒரு முக்கியமான அடிப்படை. என்ன அடிப்படை? அரபுகளிடத்துல என்ன ஒரு பழக்கம் இருந்துச்சோ அந்த பழக்கத்தை குறித்து குரான்ல அல்லது ஹதீஸ்ல தடை வரவில்லை என்றால் அந்த பழக்கம் தான் இஸ்லாம்லையும் அப்படிங்கிற அந்த கண்டினியூட்டி, புரியுதுங்களா? ஸோ அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டவனே என்ன செய்ய முடியும், தலாக் ஆகி போச்சு, ஹராம் தான் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த பெண்ணு திரும்ப கேட்கறாங்க, யார் ரசூலல்லாஹ், அவர் வயசானவர் ஆயிட்டு கோபத்துல சொன்னாரு, எப்படி நான் வந்து நிரந்தரமா ஹராம் ஆயிடுவேன், இப்ப யார் அவரை பார்த்துப்பா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கறாங்க. கது சமி அல்லாஹு கவுல் அல்லதி துஜாதிலுக்க ஃபீ ஜௌஜிஹா, அதான் அல்லாஹ் சொன்னா நபி இடத்திலே தர்க்கம் செய்த வாக்குவாதம் செய்த வாக்குவாதம் சொன்னா எதிர்த்து பேசுறது கிடையாது, ஒன்னு இருக்கு சட்டத்தை ஏத்துக்க மாட்டேன்னு எதிர்த்து பேசுறது அது கூடாது. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்திலயோ அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலயோ அவங்க அப்படி பேச மாட்டாங்க. யார் ரசூலா என்ன செய்யறது, ரசூலா அவர் கோபத்துல சொல்லிட்டாரு, இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது, நான் விட்டுட்டு போயிட்டேன்னா வேற யாரு என்ன செய்வாங்க அவருக்கு. ஸோ இந்த மாதிரியான தர்க்கம், புரியுதுங்களா? அல்லாஹ் கேட்டு விட்டான், வத்தஷ்டகீலல்லா, யா அல்லாஹ் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என் கணவர் வயசானவர், அவர் பாட்டுக்கு கோபத்தில் சொல்லிவிட்டாரு, இப்போ நான் நிரந்தரமாக அவருக்கு ஹராம் ஆகிட்டா நான் என்ன செய்யறது, அவர் என்ன செய்வார், வத்தஷ்டகீலல்லா, அல்லாஹ்விடத்தில் முறையிடுறாங்க. ரசூலிடத்தில் தர்க்கம் செஞ்சுட்டு தன்னுடைய பிரச்சனையை யார்கிட்ட முறையிடுறாங்க, அல்லாஹ்விடத்தில். வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரக்குமா, நபியே நீங்களும் அந்த பெண்ணும் பேசி கொண்டிருந்ததை அல்லாஹ் செவியுற்று கொண்டிருந்தான், புரியுதுங்களா? அடுத்து அல்லாஹ் அதுக்கு என்ன தீர்வுங்கிறத சொல்றான். படிங்க, இப்ப பாருங்க, இது அல்லாஹுடைய ஜீன்ல நமக்குண்டான ஒரு பெரிய ஒரு ஆறுதல். பாவம், நீங்க அந்த மாதிரி வரம்பு மீறி தப்பு செஞ்சிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு அல்லாஹுத்துல பாவம் மன்னிப்புடைய வாசலை திறந்து வச்சிருக்கலாம். நீங்க பாவம் மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்துக்குண்டான பரிகாரத்தை செய்து கொண்டால் கண்டிப்பா அல்லாஹுத்தாலா உங்களுடைய பாவங்களை பிழை பொறுப்பான். இப்ப பாருங்க, அந்த மாதிரி செய்து விட்டால் தன்னுடைய மனைவியை, நீ எனக்கு எங்க அம்மாவை போல, என் சகோதரியை போல அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அப்போ வந்து ஒரு பெரிய பாவமா போயிடும். அப்ப இவர் அந்த தன்னுடைய மனைவியோட சில பரிகாரங்களை செய்வதற்கு முன்பாக உறவு வைக்க முடியாது, புரியுது? அது என்ன பரிகாரம், அதான் அல்லாஹுத்தல லிஸ்ட் சொல்றான். ஒன்னு, ஒரு மூமினான அடிமைய உரிமையிடணும், புரியுதுங்களா? அப்படி இல்லை என்றால் 60 நோன்பு, 2 மாசம், 60 இல்லை 2 மாசம், அது மாசம் 29 முடிஞ்சா 29 29 அல்லது 29 30 முடிஞ்சா 29 30, 2 மாதங்கள் அல்லது மாசத்தினுடைய இடையில ஆரம்பிச்சா எந்த மாசத்தில் ஆரம்பிக்கிறாரோ அந்த மாசத்தினுடைய கணக்குப்படி, புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு சஃபர் மாசம் ஆரம்பிச்சாரு, சஃபர் 29 முடிஞ்சிருச்சு, அப்ப ஒரு மாசம் 29 இந்த மாசத்தில், உதாரணத்துக்கு சஃபர்ல வந்து இப்போ 20 ஆரம்பிச்சாரு, சரியா, சஃபர் மாசம் 29 முடிஞ்சிருச்சு, அப்ப எத்தனை நோன்பு வச்சிருப்பாரு, 21, 9 நோன்பு வச்சிருப்பாரு, சரியா? அடுத்த மாசம் சஃபருக்கு அடுத்து என்ன மாசம், ரபியுல் அவல் மாசம், அப்ப ரபியுல் இதுல 9 அதுல ஒரு 20 நாள், 1 மாசம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ரபியுல் அவல திரும்ப 21 ஆரம்பிப்பார், அதுல ஒரு, அதுல எப்ப முடியுதுன்னு பாக்கணும். அப்ப ரபியுல் அவல் 30 முடிஞ்சுன்னு வச்சுங்க, அப்ப 10 நோன்பு ஆச்சு, அடுத்ததுல 20 நோன்பு வைக்கணும், 30 நோன்பு, மொத்தம் 59 நோன்பு, அதான் 2 மாசம். 2 மாசம் சொன்னா 30 30 60 கணக்கு கிடையாது, மாசம் 29 முடிஞ்சா 29, 30 முடிஞ்சா 30, 2 மாசம் நோன்பு வைக்கணும். அது எப்படி வைக்கணும், கண்டினியூவா நோன்பு வைக்கணும், அந்த நோன்புகளுக்கு இடையில அவங்க சேர்ந்துடக்கூடாது. 30 நோன்பு முடிக்கிற வரைக்கும், அல்லது சாரி 2 மாசத்தினுடைய நோன்பை முடிக்கிற வரைக்கும் அவங்க சேரக்கூடாது. அப்படி இல்லைன்னா, அதுவும் முடியலன்னா அப்ப அவரு 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். படிங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். பாருங்க, இதோட முடிஞ்சிருச்சு லிஹாருடைய சட்டம். அப்ப ஏதாவது தலாக்குனுடைய ஒரு வகை தான் இந்த லிஹார் என்பது, தலாக்குனுடைய ஒரு வகை. அரபுகள் வந்து நிரந்தரமா, இப்ப இந்த 3 தலாக்குட்டா நிரந்தரமா ஹராம் ஆயிடுறாங்கல்ல, சோ அந்த மாதிரி தனது மனைவியை தன் மீது நிரந்தர ஹராமாக்கி கொள்வதற்காக வேண்டி அரபுகள் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இஸ்லாம் இதுல என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்திருச்சு, நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு தலாக் விடுவதையே இஸ்லாம் பாவமாக ஆக்கிடுச்சு. இப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு தலாக் விடுவத, தலாக் விடுறது பாவம் அல்ல, இந்த வார்த்தையை பயன்படுத்தி தனது மனைவிக்கு ஒப்பாக்கி, தனது சகோதரிக்கு ஒப்பாக்கி, தனது மகரமான ஒரு பெண்ணுக்கு ஒப்பாக்கி தன்னுடைய மனைவியை தன் மீது நிரந்தரமாக ஹராமாக்குவதை இஸ்லாம் ஒரு பாவமான ஒரு பெரிய பாவமாக கருதுது. புரியுதுங்களா? ஸோ அதனால இப்படி யாரும் செய்து கொண்டால், அப்படி செய்து கொள்றதுனால அவங்க அந்த பெண் அந்த மனிதருடைய தாயாகவோ சகோதரியாகவோ ஆயிட மாட்டாங்க. யார் பெற்றாங்களோ அவங்க தான் தாய், யார் கூட பிறந்தாங்களோ அவங்க தான் சகோதரி. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் செஞ்சது பாவம், மிகப்பெரிய வார்த்தையில் மிகப்பெரிய ஒரு அபாண்டமான பழி, அபாண்டமான ஒரு பொய்யை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதுக்காக வேண்டி குற்றப்பரிகாரம் செய்யணும். அந்த குற்றப்பரிகாரம் எப்படி செய்யணும்? மனைவி இடத்துல சேருவதற்கு முன்பாக ஒரு அடிமையை உரிமையிடணும், அல்லது 60 அது முடியலன்னு சொன்னால், அதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னால், கஞ்சத்தனத்தினால கிடையாது. புரியுதுங்களா? அடிமைக்கு உரிமையிடுவதற்கு சக்தி இருந்தால், வசதி இருந்தால் கண்டிப்பாக அடிமையை தான் உரிமையிடணும். அப்போ அதுக்கு வசதி இல்லை என்றால் அவர் 2 மாதங்கள் நோன்பு வைக்கணும். அதுக்கும் அவருக்கு முடியலை, புரியுதா? அப்போ அவர் என்ன செய்யணும்? 60 மிஸ்கின்களுக்கு அவர் சாப்பாடு கொடுக்கலாம். இந்த 2 மாதங்கள் நோன்பு வைக்கும்போது இடையில நோன்பு விடக்கூடாது, இடையில நோன்பு. ஆனால் இடையில பெருநாள் வந்துருச்சு அல்லது ரமதான் வந்துருச்சு, அந்த மாதிரி காரணமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ ஆரம்பித்தார், எந்த மாதத்தில் ஆரம்பித்தார்? ஷாபான் மாதம் ஆரம்பித்தார். இடையில என்ன வந்துருச்சு? ஷவ்வால், சாரி ஷாபான் கிடச்சனுங்க, ரமதான் தானே, ரமதான் வந்துருச்சு. இப்போ என்ன செய்யறது? இல்லை, நான் வந்து அந்த நோன்பை வச்சுட்டு மனைவி இடத்துல சேரணும்னு சொல்ல முடியும், அடமுட்டா போய், அப்படி கிடையாது. ரமதானை வச்சிடணும், அந்த நோன்பை திரும்ப எதுக்கு பிறகு கண்டினியூ பண்ணணும்? ரமதான் முடிஞ்சதுக்கு பிறகு. இப்போ பெருநாள் வந்துருச்சு, நான் பெருநாளையும் நோன்பு வைப்பேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த பெருநாளுடைய நோன்பு, அதே போல் ஐயாமுத்த ஷரீஃப் துல்ஹஜ் மாதத்தில் வருதா இல்லையா, அந்த 3 நாட்கள்லையும் நோன்பு வைக்கக்கூடாது, அதெல்லாம் விட்டுற வேண்டியது. அது போக தானாக அந்த நோன்பை விடக்கூடாது. அந்த 2 மாதத்தில் இடையில முறிப்பது அவராக முறிக்கக்கூடாது. அவருக்கு எதிர்பாரா விதமாக பயணம் வந்துருச்சு, இப்போ சவுதியிலேருந்து வந்திருந்தார், விசா முடிஞ்சிருச்சு, போக வேண்டியது நிர்பந்தமாகி போச்சு, அந்த 1 நாள் 2 நாள் பயணம் அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த நோன்புலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இவராக ஒரு பயணத்தை உருவாக்கக்கூடாது. 1 நாள் இடையில 3 நாள் ரிலாக்ஸ் ஆகிக்கலாமே, அதனால் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு பயணத்துக்கு போயிட்டால் பயணத்தில் நோன்பு வைக்க வேண்டியது இல்லையே. ஸோ அந்த மாதிரி தப்பிக்கிறதுக்காக வேண்டி இவர் சூழ்ச்சி செய்யக்கூடாது. அப்படி இல்லாமல் யதார்த்தமாக இருக்குமேனால் அந்த டிஸ்கண்டினியூ, அந்த தொடர்ச்சியின்மை மன்னிக்கப்பட்டது. அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த 60 நோ அந்த 2 மாத நோன்புகள் எப்படி தான் வைக்கணும்? தொடர்ச்சியாக தான் வைக்கணும். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க, போனால் ஒரு வயசான பெண்ணு, உமரே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கலீஃபா உமரை பேர் போட்டவங்க சுப்ஹானல்லாஹ், கூட பெரிய பெரிய உமர் ரலியல்லாஹுடைய மந்திரிகள் இருக்காங்க, பெரிய மூத்த சஹாபாக்கள்லாம் இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அப்படியே நின்ட்டாங்க, அந்த பெண்ணு வர்றாங்க, அந்த சஹாபாக்கள் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டாங்க. உமர்கிட்ட பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, தலையை கீழே போட்டுக்கிட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அந்த பெண்ணு போயிடுறாங்க. போன உடனே மற்ற சஹாபாக்கள் உமருடைய தோழர்கள்லாம் பக்கத்தில் இருக்காங்க. என்ன அமீருல் முமினீன், ஒரு பாவம் ஒரு கிழவி வந்து பேசுனதுக்கு இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு பேசுகிறீங்களே, ஒரு கிழவி வந்து பேசுனதுக்கு இவ்வளோ நேரம் நின்றுட்டு பேசுகிறீங்களே, எவ்வளோ முக்கியமான வேலைக்கு நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. அவங்களுக்கு சுப்ஹானல்லாஹ், என்ன சொல்லிவிட்டீர்கள் நீங்கள்! இந்த பெண்ணுடைய பேச்சை நான் எப்படி கேட்காமல் இருக்க முடியும்! இவளுடைய பேச்சுக்கு அல்லாஹ்வே செவி கொடுத்தானே, இவங்களுடைய பேச்சுக்கு அல்லாஹ்வே செவி கொடுத்தானே. கத் சமி அல்லாஹு கவுலல்லதி துஜாதிலுக்கு ஃபீ ஜௌஜிஹா, அந்த பெண்ணாயிற்றே இவர்கள், அரசுடைய அல்லாவே இவங்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது நான் எப்படி இதுக்கு மேலே என்னை நிற்க வச்சு பேசியிருந்தா கூட நான் கேட்டுட்டு தான் இருந்திருப்பேன். இதுதான் அந்த சஹாபாக்களுடைய அந்த இல்மு, அவங்களுடைய அதபு, அந்த ஒழுக்கம் என்பது. அப்போ இந்த காலத்துக்கு இடையில யாராவது சேர்ந்துட்டாங்கன்னா அது வந்து ஹராம், புரியுதுங்களா? அதனால இன்னொரு கஃபாரா அவர் மேலே கொடுக்கணும்னு அவசியமாகாது. அந்த கஃபாராவை முடிக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த பெண்ணு ஹராமாக இருப்பாங்க, புரியுதுங்களா? எந்த வகையிலையும் தொடக்கூடாது. இப்போ இந்த 60 நோன்பு வந்து அது கண்டினியூவாக வைக்கணும், அந்த நோன்புகளுக்கு இடையில் அந்த மனைவி இடத்துல அவர் சேரக்கூடாது. இப்போ 60 மிஸ்கின்களுக்கு உணவளிக்கணுமே, 60 மிஸ்கின்களுக்கு உணவளிக்கணுமே, ஒரே நாளில் 60 பேருக்கு கொடுத்தாலும் சரி, ஒரு ஒரு நாளில் 10 பேருக்காக கொடுத்தாலும் சரி. இப்போ அடிமையை உரிமையிட முடியல, அதனால் இப்போ அவர் நோன்புக்கு வர்றார். நோன்பு செலக்ட் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக நோன்பு முழுசாக அவர் முடிச்சுட்டு தான் மனைவியை தொடணும். இப்போ நோன்பு வைக்கிறதுக்கு எனக்கு உடல் ஆற்றல் இல்லை, இப்போ நான் உணவு அளிக்கிறத செலக்ட் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டாருன்னா இப்போ அவர் உணவு அளிக்கணும். யாருக்காவது ஒரு மிஸ்கினுக்கு, ரெண்டு மிஸ்கினுக்கு, மூணு மிஸ்கினுக்காவது முதல்ல உணவு அளிச்சிடணும். அப்படி அளித்துட்டா 60 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அவர் தன்னுடைய மனைவியை தொடலாம். ஒரே நாளைக்கே, ஒரே நாளையிலேயே 60 பேருக்கு கொடுத்துட்டாலும் சரி, அல்லது இன்றைக்கு 10 பேர் கொடுத்தாரு, நாளைக்கு 10 பேர் கொடுத்தாரு, 6 நாளில் 10 பேராக கொடுக்குறாரு, அல்லது 12 நாளில் 5 பேராக கொடுக்குறாரு, புரியுதா உங்களுக்கு? அல்லது ஒரு நாளைக்கு ஒரு ஆளாக கொடுக்குறாரு, அவருக்கு முடிஞ்சதாதான் சொல்லி. ஸோ பிரச்சனை கிடையாது, விளங்குச்சா இல்லையா? அடுத்தது 3rd சட்டம் என்ன படிப்புன்னு சொன்னோம், அல்லியான். முதலாவது ஈலா, 2rd லிஹார், 3rd லியான். ஈலா என்றால் சத்தியம் செய்வது, லிஹார் என்றால் தன்னுடைய மனைவியை தனக்கு மகரமான பெண்ணுக்கு ஒப்பாக சொல்வது. அடுத்தது லியான், இது ஒரு அதாவது பிரச்சனையை முன்னிட்டு ஏற்படக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த லியான் என்பது. லியான் என்பது லாஅன யுலாஇனு லாஅனசன் வ முலாஅனசன் வ லியானன். லாஅன யுலாஇனு, ஒருவருக்கொருவர் சபிப்பது. சில நேரங்களில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுவது உண்டு. ஒருவருடைய மனைவி அவர் இன்னொருத்தரோட தன்னுடைய படுக்கையை பகிர்ந்து கொண்ட நிலையில் அந்த கணவர் பார்த்துறார். இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி செய்தால் அதை அவருடைய கணவர் பார்த்தாலும் சரி, யார் பார்த்தாலும் சரி, புரியுதுங்களா, 4 சாட்சியை கொண்டு வரணும். 4 சாட்சியை கொண்டு வரணும். அப்படி 4 சாட்சியில் 1 சாட்சி குறைஞ்சாலும் சரி, அந்த 3 பேரும் அந்த பெண் மீது இட்டு கட்டியவர்கள் என்ற குற்றத்துக்கு ஆளாகி 80 கசையடி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படும். 4 சாட்சி இருந்தாதான் ஒரு பெண் மீது விபச்சார குற்றத்தை சொல்ல முடியும். அதுவும் அந்த செயலில் அந்த பெண்ணும் இன்னொரு ஆணும் இருந்ததை அவர்கள் பார்த்திருக்க வேண்டும். அப்படி கண்ணால் பார்த்திருந்தாதான் அதற்கு நீதிபதி கேட்பார். அந்த சாட்சி சொல்லணும், 4 பேர் சொல்லணும். 4 பேர் முதல்ல சரி நம்ம பார்த்துட்டாங்க, ஆனால் சாட்சி சொல்ல வரும் பொழுது அதில் ஒருத்தர் நான் சொல்ல வரமாட்டேன் அப்படின்னு விலகிக்கிட்டாலும் மற்ற 3 பேர் எவ்வளவுதான் உலகமாக உத்தமர்களாக இருந்தாலும் சரி நீதிபதி ஏற்றுக்க மாட்டார். ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல, அந்த 3 பேருக்கும் 80 முதுகுரை கொடுத்து தான் அனுப்புவார். உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி. அப்போ முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு எப்படின்னு சொன்னால், ஒரு சஹாபி இடத்துல ஒரு சில விஷயங்கள் இருக்கும், நம்ம அதை பற்றி ரொம்ப பேசக்கூடாது. முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு 300 திருமணம் பண்ணியிருக்காங்க. எத்தனை திருமணம்? 300 திருமணம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 1000 நிக்காக பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னா நீங்கள் விளக்கம், அப்புறமா அது தனிப்பாடத்தில் தான் சொல்ல முடியும். முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பெரிய அமீர், பெரிய அரபுகளில் வந்து மிகப்பெரிய தளபதி. அவரை பார்த்தாலே பயந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கம்பீரமான ஒரு மனிதர், ஒரு வசீகரமான மனிதரும் கூட. 3-4 சஹாபாக்கள் என்ன செஞ்சிருவாங்க, அவருடைய மாடியிலிருந்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு மனைவியோட, அவர் ஒரு பெண்ணோட இருக்கிறத பார்த்துருவாங்க. அந்த பெண்ணை இவங்க என்ன விளங்கிப்பாங்கன்னா, தப்பாக விளங்கிப்பாங்களா என்ன, இவருடைய மனைவி அல்லாத ஒரு பெண்ணாக விளங்கிப்பாங்க, புரியுதுங்களா. பார்த்துட்டு என்ன செஞ்சிருவாங்க, இவர் தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அப்போ அமீருல் முமினினாக இருப்பவர்கள் யார், உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. ஸோ இது கவர்னருடைய பிரச்சனைங்கிறதுனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிருவாங்க, நேராக முகீரா இப்னு ஷுஅபாவையும் தன்னிடத்தில் வர சொல்லிடுவாங்க. அந்த சாட்சிக்கு இருந்தாங்கல்ல அந்த சஹாபாக்களையும் தன்னிடத்தில் வர சொல்லிடுவாங்க. முகீரா இப்னு ஷுஅபா முன்னாடி வந்துடுவார். வந்தவுடனே முகீரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அமீர் முஃமினீன் அவர்களே, நான் என்னுடைய மனைவியோடு தான் இருந்தேன், அது வேற பெண்ணு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. முடிஞ்சா? இப்போ நாலு பேர் சாட்சிக்காண்டி புறப்பட்டு வருவாங்கல்ல, உமர் ரதியல்லாஹு எப்படின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய துவா வந்து ரொம்ப பவர்ஃபுல் துவா. அவங்க அல்லாட்ட துவா போட்டுருவாங்க, ஒரு பெட்டிஷன் போட்டுருவாங்க. அப்போ நாலு பேர் சாட்சி சொல்லிட்டா இவர் இல்லை நான் என் மனைவியோட தான் இருந்தேன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியாது. இவர் அவருடைய மனைவியோட இல்லை, அது வேற ஒரு பெண்ணு தான் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ நீதிபதி என்னதான் செஞ்சாகணும்? அவர் திருமணம் முடித்தவராக இருந்தால் கல்லெறிந்து கொள்ளக்கூடிய தண்டனை, திருமணம் முடிக்காதவராக இருந்தால் ஹத்து 100 கசையடி கொடுத்து தான் ஆகணும். இப்போ உமர் ரதியல்லாஹு நேராக அல்லாட்ட ஒரு பெட்டிஷனை போட்டாங்க, யா அல்லாஹ் முகீராவை நீ பாதுகாத்துரு, முகீராவை நீ பாதுகாத்துருன்னு சொல்லிட்டு. ஏன்னா முகீரா ரதியல்லாஹு அன்ஹு அவ்வளோ பெரிய ஒரு சஹாபி, ரசுல்லாவுக்கு கடைசி காலத்தில் இஸ்லாமுக்கு வந்திருந்தாலும் ரசுல்லாவுக்கு அவங்க ரசுல்லாவுடைய போலீஸ் ஷுர்த்தியுர் ரசூல், ரசுல்லாவுடைய காவலர், அந்த மாதிரி கடைசி காலத்தில் வந்தவங்க சில பேர் ரொம்ப பெரிய பதவியெல்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஹாலிது பின் வலீதை போல, இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள போல. இப்போ நம்ம அதாவது இது வந்து இது ஒரு நல்ல படிப்பினையாக பாடம் இருந்திருக்கு. நீங்கள் எத்தனை வயசில் கல்வி படிக்க ஆரம்பிக்கிங்கிறது பிரச்சனை கிடையாது. சில பேர் கவலைப்படுவாங்க, எனக்கு 40 வயசில் தான் கண்ணே தெரிஞ்சிச்சு, இப்போ தான் நான் இஸ்லாத்துக்கே வந்த மாதிரி தெரியுது, இப்போ தான் நான் படிக்க, பிரச்சனையே கிடையாது. அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, புரியுதா இல்லையா? ஒருத்தன் 10 வயசுலேருந்தே படிச்சுக்கிட்டே இருப்பான், முட்டாளாகவே இருப்பான் 40 வயசு வரைக்கும். என்ன எப்படி படிக்கணுமோ அப்படி படிச்சிருக்க மாட்டான், விளையாட்டாக இருந்திருப்பான். நீங்கள் இப்போ கல்யாணம் பற்றி புள்ள பெற்று சில பேருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு பிறகு கட்டி கொடுக்குற வயசில் கூட படிக்கிறதுனுடைய ஆசை வந்திருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கு பிறகு எப்படி படிக்கிறோம், அந்த படிப்புக்கு நம்ம வந்ததுக்கு பிறகு நம்ம எப்படி படிக்கிறோம், எந்தளவு அந்த கல்வியை நம்ம உள்வாங்கிக்கிறோம், எந்தளவு அதுக்கு நேரம் கொடுக்குறோம், அதை வச்சு தான் அல்லாஹ் கொடுப்போம். புரியுதா இல்லையா? பெரிய பெரிய சஹாபாக்கள் தாபியன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 40 வயசுக்கு மேலே தான் ஹதீஸை படிக்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் விளையாட்டு பிள்ளையாக மற்ற வாலிபர்கள் மாதிரி மற்றவங்க மாதிரி தான் இருந்தாங்க. 40 வயசில் படிக்க ஆரம்பித்து சுப்ஹானல்லாஹ் மூத்தா போகிறதுக்கு முன்னாடி ஹதீஸ் கிதாபே எழுதிட்டாங்க. எப்படி இமாம் மாலிக் மதினாலேயோ அதே போல் சிரியாவில் ஷாமில் இமாம் அவுஸாஇ, இவர் சொன்னால் தான் ஹதீஸை ஏற்றுப்பாங்க, இவர் சொன்னாதான் அவர் அறிவிப்பாளர்னு ஏற்றுப்பாங்க, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்க. நம்ம எப்படி காலமெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்போம், எப்படி அதான் லிமிட் பண்ணிட்டோமே, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு, அதுவும் இங்கே படிச்சுக்கிட்டு அங்கே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். எங்கே படிச்சுக்கிட்டு வந்து உட்காந்தவனே எழுந்திர வேண்டியது, 12 மணிக்கு நான் போகணும், எப்படி வந்து உட்காந்தவனையே நான் 10 மணிக்கு போகணும் அப்படின்னு சொன்னது என்னம்மா மேடம் இல்லையா? நம்ம எப்படி படிக்கிறோம்னு சொன்னால் இந்த மைண்டை ஃபுல் ஆக்குபைடாக ரொம்ப பிஸியாக நிரப்பப்பட்டதாக வைத்துக்கிட்டு படிக்கிறோம் இல்லையா? நான் சொல்கிறது நான் உங்களை சொல்லலை, நான் தான் சொல்லிட்டேனே, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி அவுளியாக்களை நான் சொல்கிறதே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய அவுளியா மாஷால்லா, புரியுதா? அந் இப்போ இமாம் இப்னு சாரி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஒரு பெரிய போர் வீரர். அவங்க எத்தனை வயசு, கிட்டத்தட்ட 30 வயசுக்கிட்ட தான் அவங்க வந்து ஹதீஸே படிக்க ஆரம்பித்தாங்க. படிக்க ஆரம்பித்து கடைசியில் எப்படி ஆகிட்டாங்க, சஹாபாக்கள்லேயே சில பேருக்கு ஹதீஸ் மறந்துட்டா ஹசன் பஸ்ரிகிட்ட போய் கேட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. சஹாபாக்களே அவங்கள்ட்ட ஃபத்வா கேட்டு வந்தால் நீங்கள் அங்கே ஹசன் பஸ்ரி இருக்காரு அவர்கிட்ட போய் ஃபத்வா கேட்டுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கல்வியை எப்படி தேடுகிறோம், எந்த ஆர்வத்தோடு தேடுகிறோம், அதற்காக எந்த அளவு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம், சாக்ரிஃபைஸ். புரியுதா இல்லையா? நம்ம எப்படி, என் கண் வலிக்கக்கூடாது, என் உடல் குறையக்கூடாது, ஏன்னா நான் சாப்பிடுவதில் எதையும் குறைத்து கொள்ளக்கூடாது, நான் ஊர் சுற்றுவதில் எதையும் நான் தள்ளி வைத்துக் கொள்ளக்கூடாது, இருக்கிற அத்தனை கல்யாணத்துக்கும் நான் போயிடணும். புரியுதா? சிட்டியில் கல்யாணம் நடக்காட்டியும் டிக்கெட்டே கிடைக்காட்டி கூட ஃப்ளைட்டு பிடிச்சாவது பஸ் பிடிச்சாவது போயிடணும். இப்படி இருந்தால் எப்படி படிக்க முடியும்? அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரி துவாசிட்டாங்க. முகீரா ரதியல்லாஹு அவங்களை பற்றி சொல்லும் பொழுது பின்னாடி அவங்க இஸ்லாமுக்கு ஏற்றிருந்தாலும் ரசூல்லாவோட எவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க, அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க. ரசூல்லாவுடைய பாதுகாவலர் ஆகிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் காப் மெய் காப்பாளர்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த அதாவது பாடி கார்டு இருப்பாங்க பாருங்கள், ஒரு ஒரு பெரியவங்களுக்கு அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அப்போ உமர் ரதியல்லாஹு யாருலா, அதாவது என்னன்னு சொன்னால் தப்பே செஞ்சிருந்தாலும் கூட இவனை பாதுகாத்துக்கிறாளா, இவனை மன்னிச்சிடறாளான்னு சொல்லி அந்த மாதிரி உள்ள ஒரு ஏக்கத்தில் அவங்க துவா செஞ்சிட்டாங்க. செஞ்சா என்ன ஆயிடுச்சு, இந்த 4 சஹாபாக்கள் பார்த்தோன்னு சொல்லி சாட்சி சொல்ல வந்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, வந்துக்கிட்டே இருந்தா பாதி தூரம் மதினாக்கு நெருங்க நெருங்க நாளில் ஒருத்தர் என்ன சொன்னார், நான் வரலங்க சாட்சி சொல்லிட்டேன், சாட்சி சொல்ல நான் வரல, எனக்கு சந்தேகமாக இருக்கு, அவங்க மனைவியாக இருக்குமோ மனைவியை தான் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதனால் நான் சாட்சி சொல்ல வரலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளியிட்டார். மிச்சம் யார், மூணு பேர் வந்தாங்க, உமர்கிட்ட அடி வாங்கிட்டு போயிட்டாங்க. வந்து மூணு பேரும் பெரிய பெரிய சஹாபி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய சஹாபாக்கள் தான், ஆனால் சட்டம் சட்டம் தான், அங்கே மதிப்பு மரியாதை எல்லாம் அடுத்தது தான். முதல்ல இது அல்லாஹ்வுடைய சட்டம், நீங்கள் சொல்லிட்டீங்க நாலு பேர் இல்லை மூணு பேர் சொன்னீங்க அப்போ இது அவதூறாக போயிடும் அப்படின்னு மூணு பேருக்கும் அடியை கொடுத்து தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புனாங்க. சரிம்மா, இப்போ பிரச்சனைக்கு வருவோம். சூரத்து நூறு எடுங்க, ஆறுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள வசனத்தை படிங்க. ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று கணவர் தனது மனைவியின் மீது பழி போடுறது, உறுதியாகாத வரைக்கும் அது பழி தான், புரியுதுங்களா, உறுதியானாதான் அது உண்மையா இல்லையாங்கிறது ரெண்டாவது நீதிபதி முடிவு செய்வார். இரண்டாவது வெளி ஆள்கள் ஒரு மனைவி ஒரு பெண்ணின் மீது பழி போடுறது, ரெண்டு இருக்கு. ஒன்று ஒன்று என்ன, கணவர் தனது மனைவியின் மீது விபச்சார குற்றத்தை சொல்வது, இரண்டாவது என்ன, வெளி மனிதர்கள் ஒரு பெண்ணின் மீது விபச்சார குற்றத்தை சுமத்துவது. இப்போ மார்க்க ரெண்டா பிரிச்சிருச்சு. இந்த பிரச்சனைக்கு பிறகு என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. சஹல் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்சாரிகளில் ஒருத்தர் ரசூலுல்லாஹ்விடத்தில் வர்றார், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஒருவர் தன்னுடைய மனைவியோட இன்னொருத்தரை பார்த்துட்டாரு, அப்ப என்ன செய்யறது, அவரை கொன்னுடலாமா அப்படின்னு கேட்குறாங்க, என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி கொல்லுவ, கொன்னா பழிக்கு பழி நாங்களும் உன்னை கொல்லுவோம், கொன்னிட்டுனா கொலை செய்து விட்டால் நாங்கள் என்ன செய்வோம், உன்னை பழிக்கு பழி கொல்லுவோம். அப்போ அவருக்கு கேட்டால் யாரும் சொல்லா, அப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படின்னா நாலு சாட்சியை கொண்டு வான்னு சொல்லிட்டு. யார் ரசூலுல்லாஹ், இது என்ன பெரிய அநியாயமா இருக்குது, அநியாயம்னு நான் சொன்னேன் வந்தா இருக்கு, யார் யார் ரசூலுல்லாஹ், இது எப்படி ஒருத்தர் தன்னுடைய மனைவியோட இப்படி ஒருத்தரை பார்த்ததுக்கு பிறகு அவர் எப்படி நாலு சாட்சியை தேடியா போவாரு அப்படின்னு கேட்குறாப்புல. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, எப்பா இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, இதுக்கு விளக்கம் சொல்றதுலாம் இப்போ நம்மளா இருந்தால் விளக்கம் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம், ரசூலுல்லாஹ் அப்படி பேசுவாங்களா, நேராக வஹிதான், எப்பா எனக்கு தெரியாதுப்பா, ஒன்று நீ நாலு சாட்சியை கூட்டி நீ போக மொத்தம் மூணு சாட்சியை கூட்டிட்டு வா, இல்லைனா முதுகில் அடி வாங்கிட்டு போயிடு அப்படின்பாரு சொல்கிறாங்க, இல்லைனா முதுகில் அடி வாங்க வேண்டியதான்ட்டாங்க. அவருக்கா மண்டை குத்த ஆரம்பிச்சிருச்சு, இது என்னடா, அது நான் பெரிய இக்கட்டில் மாட்டிக்கணும், தப்பு செஞ்சது யாரு, அவன் தப்பு செஞ்சா அதை நான் பார்த்துட்டேன், இப்போ நான் கொல்றதுக்கு தான் நினச்சேன், ஆனால் நான் அல்லாவுக்கு பயந்துக்கிட்டு கொல்லாமல் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து இதுக்கு விளக்கம் கேட்டால் கடைசியில் பிரச்சனை யார் மேலே திரும்பிருச்சு, அவர் மேலே திரும்பி, என் மேலேயே திரும்பிருச்சு, நான் இன்னும் போய் மூணு சாட்சியை கூட்டு வரணுமாம்ல, அப்படி இல்லைன்னா அடி எனக்கு உழுவுமாம்ல அப்படின்னு தலையை சுத்திருச்சு. சுப்ஹானல்லாஹ், இங்கே நம்ம ஒரு பெரிய படிப்பின பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், சஹாபாக்கள் எப்போதுமே அவர்கள் உண்மையாளர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு உடனுக்குடனே அல்லாஹு தாலா அங்கே ஒரு விடுதலையாகுவதற்குண்டான தப்பிப்பதற்குண்டான வழியை அல்லாஹு தாலா ஏற்படுத்திடுறான். அதாவதுங்க சஹாபாக்கள் எப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம கஷ்டத்தில் மாட்டிக்கிறோம் இல்லையா, அல்லாஹு தாலா பாவம் பண்ண நமக்கே அல்லாஹு தாலா கண்டிப்பாக அந்த கஷ்டத்திலேருந்து வெளியே வர்றதுக்குண்டான ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான்னு இருக்கும்போது சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எந்த அளவு ஏற்படுத்தியிருப்பான், ஒன்றும் புரியல உங்களுக்கு. அதாவது ஒரு இக்கட்டில் போய் மாட்டிக்கிறாங்க, இது இக்கட்டா இல்லையா சொல்லுங்க, எவ்வளோ பெரிய இக்கட்டுங்க, அப்படி இல்லைன்னா 80 அடியை வாங்கிக்கிட்டு தப்பு அவங்க செஞ்சுட்டு கடைசியில் காலமெல்லாம் இவர் அடி வாங்கிட்டு இட்டு தான் மனைவி மேலே இட்டு கட்டிவிட்டாரு அதுக்கு அடி வாங்கினாருங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இழிவான ஒரு கூற்றா போயிடும். ஸோ தப்பு செஞ்சவங்க இழிவடைகிறாங்கன்னா அது அவங்க தப்பு செஞ்சாங்க இழிவடைகிறாங்க, தப்பை செய்யாத ஒரு இழிவடைவது என்பது ஒரு எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான் ஜெயிலுக்கு போகிறான், தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனான், தப்பே பண்ணாதவன் குற்றமே இல்லாதவன் ஜெயிலுக்கு போனால் அவனுக்கு மனவேதனை எவ்வளோ இருக்கும், புரியல உங்களுக்கு. இன்னும் குற்றம் செய்தவன் தண்டனை அனுபவிக்கும்போது ஆமாண்டா செஞ்சு அனுபவிக்கிறோன்னு போயிடுவான், குற்றமே செய்யாதவன் தண்டனை அனுபவிக்கும்போது அவனுக்கு ரெண்டு தண்டனை, ஒன்று என்ன பிசிக்கலான உடல் ரீதியான வெளிரங்கமான அந்த தண்டனையும், இன்னொன்று நான் தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிக்கிறேன்னு நினச்சி நினச்சி மனசில் வேதனைப்படுறான் பாருங்க, அது ஒரு தண்டனை, புரியல உங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இவர் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு தெரியாதுப்பா, அல்லாஹ்வுடைய சட்டம் இதுதான், ஒரு பெண் மீது நீ பழி சொன்னால் நாலு சாட்சியை கொண்டு வரணும், இப்போ நீ ஒன்று மிச்சம் என்ன மூணு பேரை கூட்டிகிட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா அடி வாங்கிட்டு போயிருங்கட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிம்பிளாக இவரா யா அல்லாஹ் இது என்னடா நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் முறையிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அவருக்குன்னே ஷரியத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டார் ரப்புல் ஆலமீன். என்ன, ஒருவர் கணவராக இருந்து அவர் தனது மனைவியின் மீது இந்த குற்றச்சாட்டை தான் பார்த்ததாக சுமத்தினால் அதற்கு நீதிபதியிடம் வந்து அவங்க லியான் செய்ய வேண்டும். அது என்ன லியான், கணவர் சொல்லணும், நான் எனது மனைவி இந்த மாதிரி தவறு செய்ததை பார்த்தேன், புரியுதுங்களா, இந்த என்னுடைய கூற்றில் நான் உண்மையானவன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய மனைவி தவறு செய்ததை நான் பார்த்தேன், என்னுடைய இந்த கூற்றில் நான் உண்மையானவன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இந்த மாதிரி நாலு தடவை சத்தியம் பண்ணி சொல்லணும். சொல்லிட்டு ஐந்தாவது தடவை நான் சொல்வது பொய்யாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி அஞ்சாவது தடவை சத்தியம் பண்ணி முடிக்கணும். இப்ப பெண்ணிடத்துல கேட்கப்படும் என்னமான்னு சொல்லிட்டு, இந்த சத்தியம் வாங்குறதுக்கு முன்னாடி நீதிபதி கணவருக்கும் அறிவுரை சொல்வார், மனைவிக்கும் அறிவுரை சொல்வார். பொய் சத்தியம் பண்ணிடாத, அல்லாஹ் உன்னை பயங்கரமா தண்டிச்சிருவான், இம்மையும் உனக்கு அதாபா போயிடும் மறுமையும் உனக்கு அதாபா போயிடும்னு சொல்லி கணவருக்கு அச்சுறுத்துவார். இல்லை நான் பொய் சொல்லலை, நான் நிதானமாக தான் இருக்கிறேன், நான் பார்த்தது சரிதான், நான் உண்மைதான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் தெளிவாக உறுதியாக நான் சத்தியம் செய்ய தான் போகிறேன்னு சொல்லிட்டா சரி வா சத்தியம் செய்யும்னு சொல்லி அப்போ சத்தியத்துக்கு அவர் அழைப்பார், அனுமதி கொடுப்பார். அஞ்சு தடவை முடிச்சிட்டாரா, நல்லா கவனிக்கணும், நாலு தடவை எப்படி சத்தியம் பண்ணணும், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என் மனைவி இந்த மாதிரி செஞ்சதை நான் பார்த்தேன், இதில் நான் சொல்வதில் நான் உண்மையாளன், அதே போல் நாலு தடவை சத்தியம் பண்ணணும். அஞ்சாவது தடவை சத்தியம் செய்யும்போது அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் சொல்கிறது பொய்யாக இருக்குமேனால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது இறங்கட்டும் அப்படின்னு நல்லா பாதுகாக்கணும் சொல்லி அவர் முடிக்கணும். இப்போ பெண்ணிடத்தில், பெண்ணே என்னம்மா அவர் சத்தியம் பண்ணுறாரு, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா, நீங்கள் பொய் சத்தியம் பண்ணிடாதீங்க, ஏன்னா ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணும்போது கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தங்க சேர சத்தியம் பொய்யாக இருக்கும் சொல்லி அவருக்கு அறிவுறுத்துவாங்க. அந்த பெண்ணுக்கு நீதிபதி அறிவுறுத்துவார் அல்லாஹ்வுடைய தண்டனை எச்சரிப்பார். அந்த பெண்ணு இல்லை நான் வந்து உறுதியாக இருக்கிறேன், நான் சொல்கிறது தான் சரி, அவர் என் மேலே பழி போடுறாரு பொய் சொல்கிறாரு அப்படின்னா சரி ஓகே அப்போ நீங்கள் சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன செய்வாங்க, அல்லாஹ் மேலே சத்தியமா, புரியுதுங்களா, நான் அப்படி செய்யலை, நான் அப்படி செய்யலை, அவர் பொய்யர், அல்லாஹ் மேலே சத்தியமா நான் அப்படி செய்யலை அவர் பொய்யர், நாலு தடவை அந்த மாதிரி சத்தியம் பண்ணிட்டு அஞ்சாவது தடவை அல்லாஹ் மேலே சத்தியமா அவர் உண்மையாளராக இருந்து நான் பொய்யர்களில் இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது இறங்கட்டும். நீங்க ஆண் சொல்லும்போது எப்படி சொல்லணும் சார், பெண் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபம், ஏன் இப்படி அல்லாஹ் வித்தியாசப்படுத்தினா என்று அறிஞர்கள் சொல்லும் பொழுது சாபம் விடுறது தான் பெண்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்ச, அதனால சாபங்கிற வார்த்தையை அல்லாஹு தஆலா பெண்களுக்கு சொல்லலை, பெண்களுக்கு அதை விட கடுமையான வார்த்தை என்ன வார்த்தை, கோபங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்ல சொன்னான், புரியுதுங்களே, சாபங்கிறது அவங்க சர்வசாதாரணமாக விட்டுப்பாங்க செஞ்சுப்பாங்க, அதனால அதில் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வலி என்பது ஏற்படாது. அப்போ அந்த பெண் வந்து அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது உண்டாகட்டும், நான் பொய்யராக இருந்து அவர் உண்மையாளராக இருந்தார், இப்படி ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிரந்தரமாக ஹராம் ஆகிடுவாங்க, பிரிஞ்சிடுவாங்க. அப்போ இன்கேஸ் அந்த கற்பத்தில் அந்த அந்த பெண்ணுக்கு அடுத்து குழந்தை பிறக்குமேனால் அந்த குழந்தை இவருடைய குழந்தையாக, ஏற்கனவே யாருடைய திருமணத்தில் இருந்தாங்களோ அவருடைய குழந்தையாக சேர்க்கப்படாது, அந்த பெண் பக்கம்தான் சேர்க்கப்படும், புரியுதுங்களா இல்லையா. இப்போ வந்து சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் போடும்போது யாருடைய பேர் போடப்படும், அம்மாவுடைய பேர் தான் போடப்படுமே தவிர முன்னாடி உள்ள தந்தையுடைய பேர் போடப்படாது, புரிஞ்சாமா. அப்போ இப்படி ஒரு லியான் ஏற்பட்டு விடுமே ஆனால் அப்போ கணவன் மனைவியை இட்டு கட்டியவராக ஆக மாட்டார், புரியுதுங்களா, அவர் சத்தியம் செஞ்சிட்டதுனால. அப்போ இட்டு கட்டியவராக ஆகாதனால அந்த இட்டு கட்டியதற்குரிய தண்டனை அவருக்கு கொடுக்கப்படாது, ரெண்டு பேருக்கும் இடையில நிரந்தரமாக பிரிவு ஏற்பட்டு விடும், ரெண்டு பேருக்கு இடையில ரெண்டு பேரும் திரும்ப ஒரு திருமணத்தில் சொல்லுங்க வாழ முடியாது, புரியுதா? ஆமா. அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தையும் யாருடைய குழந்தையா சொல்ல முடியாது. அப்பாவின் பக்கம் சேர்க்கப்படாது, தாயின் பக்கம் தான் சேர்க்கப்படும். இது வந்து ரொம்பவும் ஒரு நம்ம அதாவது என்ன சொல்றது, ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மது, ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர். அதாவது ரொம்பவும் இப்போ சர்வசாதாரணமாக தன்னுடைய சில பேர் முட்டாளர்கள்னு சொல்லலாம், அவங்கள மார்க்கத்தை தெரியாத மடையர்கள்னு சொல்லலாம். மனைவியை திட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை அவங்கள்ட்ட. எதுக்கு எடுத்தாலும் என்ன வார்த்தையை சொல்கிறாங்க, அவளுடைய நடத்தையில் அவளை களங்கப்படுத்துகிற மாதிரியான வார்த்தையை சொல்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி சொல்ல முடியாது.